نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا أحمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وآله وسلم إنكم ستدعون يوم القيامة بأسمائكم وبأسماء آبائكم فأحسنوا أسماءكم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் தையிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையா தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமானால் அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைத்துமாசன் கண்ணியமிக்க வலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் கோடான கோடான கோடி நியமத்துக்களை ரபுல் ஆலமீன் அல்லாஹ் வாரி வழங்கியிருக்கிறார். அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள்ல ஆகவும் சிறந்த ஒரு கண்ணியமான இம்மையுடைய வாழ்க்கையிலும் சரி மறுமையுடைய வாழ்க்கையிலும் சரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு நியமத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கக்கூடிய கலிமா உடைய பாக்கியம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிச்சயமாக சத்தியமாக எந்த சந்தேகமும் இல்ல, இம்மையுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் கலிமா மொழிஞ்சிருக்கிறாங்களோ யாரெல்லாம் முஸ்லிமாக துணியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ இம்மையுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கண்ணியப்படுத்தப்படுவாங்க. அதே போல ஆகிரத்துடைய வாழ்க்கையில மறுமையுடைய வாழ்க்கையிலும் கண்ணியப்படுத்தப்படுவாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா மாற்றமாக யாரெல்லாம் அல்லாவுக்கு மாறு செஞ்ச நிலைமையில முஸ்லிம் அல்லாத நிலைமையில அல்லாவுக்கு மாறு செஞ்சு துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க இம்மையுடைய வாழ்க்கையிலும் கைவிடப்படுவாங்க, ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் கைவிடப்படுவாங்க. இதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் கலிமாவுடைய பாக்கியம் ஆகப்பெரிய ஒரு நியமத் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கூட இருந்த மக்கள், நபி அவர்களுக்கு எந்த விதத்திலும் அநியாயத்தை நாடாத மக்கள், நபியுடைய எல்லா துன்பங்களிலும் பங்கெடுத்த மக்கள். உலமாக்கள் எழுதுறாங்க, அபு தாலிபுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது துன்பமா கஷ்டமா பிரச்சனையா முதலாவது வந்து நிக்கக்கூடிய மனிதன் அபூ தாலிப் தான். உலமாக்கள் உதாரணம் காட்டுறாங்க, கண்ணுடைய இமைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, கண்ணை பாதுகாக்கிறது, ஏதாவது தூசி வாரினா டக்கென்னு ஓடிக்கொள்ளும், இதுதான் கண் இமைகளுடைய வேலை. நபிக்கு ஏதாவது பிரச்சனையா துன்பமா கஷ்டமா முதலாவது வந்து நிக்கக்கூடிய மனிதன் தான் அபூ தாலிப். இந்த அபூ தாலிபுடைய சக்கராத்துடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க, வைத்து செல்றாங்க, பெரியப்பா ஏண்ட காதுக்கு கேட்கிற அளவு சரி கலிமாவை சொல்லுங்க, உங்களோட சொர்க்கத்து தியாமத்துல நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். ஏண்ட காதுக்கு கலிமை கேட்டா போதும், தியாமத்துல நான் பொறுப்பு உங்களோட சொர்க்கத்துக்கு. ஆனா அபூ தாலிப் இவரை கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, வலக்கது அலிம் துபி அன் தீன முஹம்மதின் கைரும் மின் அதியானில் பரியத்தி தீனா லவ்லல் மசபத் வஹிதார மலாமத்தின் லவஜத்தனி சம்அன் பிதாக்க முபீனா. எனக்கு உறுதியாக தெரியும், எனக்கு உறுதியாக தெரியும், இந்த உலகத்தில் இயக்கக்கூடிய தீன்ல ஆக சிறந்த தீன் என்னுடைய முஹம்மதுடைய தீன் எனக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். அது ஏனப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல, ஏன் கலிமாவை செல்லல? அவங்க சொல்றாங்க, லவ்ல மஸ்பத வஹிதார மலாமா லவஜத்தனி ஸமஅன் பிதாக்க முபீனா, என்னைய பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க என்னைய பார்த்து செல்லிடுவாங்க, முஹம்மதுக்கு பயந்துதான் நீங்க மார்க்கத்துக்கு போயிட்டீங்க, அவருக்கு பயந்துதான் பின்னுகால போனீங்க, இப்படி ஒரு வார்த்தை செல்லுவாங்க, என்னுடைய தன்மானத்துடைய பிரச்சனை, என்னுடைய பிரஸ்டீஜுடைய ப்ராப்ளம் அது, அதனால எனக்கு கலிமாவை செல்ல முடியாது. அல்லாஹு தஆலா கலிமா இல்லாத நிலைமையில காஃபிர் ஆக மாட்டாங்க. அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே துனியால வாழக்கூடிய நேரம் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு பாக்கியம் தான், கலிமாவுடைய பாக்கியம், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அல்லாஹு தாலா ஏதோ எங்களுக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான், நாங்க நீங்க துவா கேட்கல, எங்கட தாய் தந்தையின் துவா கேட்கல, அல்லாஹு தாலா எங்களோட தெரிவு செஞ்சிருக்கிறான், துனியால ஒரு முஸ்லிமாக வாழணும் என்று சொல்லி ஆக குறைஞ்சது இந்த மஜ்மால இருந்து ஒரு அல்ஹம்துலில்லா சரி சொல்லிக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே, அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த கலிமாவுடைய பாக்கியத்துக்கு அடுத்தபடியாக துனியால இன்னமொரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதுதான் குழந்தை பாக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆனும் தெளிவாகவே பேசுது, லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சி அது அல்லாஹ்விடத்தில் இருக்குது. யஹ்லுக்கு மா யஷா, அல்லாஹ் நாடினவன துனியால படைப்பான், பெண் குழந்தைகளை கொடுப்பான், பெண் குழந்தைகளை அதுக்கு பின்னால் சொல்றான், ஆண் குழந்தைகளை நாங்க நாடினா கொடுப்போம், அதற்கு அலைஹி சலாத்து வசலாத்துக்கு அதிகமான ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், அவ யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாசா, அப்படி இல்லையா நான் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து கொடுப்பேன். நான் அவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாலு பெண் குழந்தைகள் மூணு ஆண் குழந்தைகள் கலந்து கொடுத்தான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், வயஜ்அலு மையஷா வ அகீமா, வயஜ்அலு மையஷா வ அகீமா, நான் நாடினன் என்றா அவங்கள மலடர்களாகவும் மலடிகளாகவும் மாற்றுவன். எல்லாமே அல்லாஹுடைய கலாபதரில் இருந்து வரக்கூடிய விஷயம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே, நாங்களும் உலகத்துல வாழ்றோம் தான், எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க தான், அது ஒரு பெரும் பாக்கியம் என்பதாகவே எங்களுக்கு தெரியா. ஆனா நபிமார்கள், நபிமார்களுடைய மனைவிமார்கள், சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய விஷயத்துல பயந்தாங்க. இது நாங்க செல்றோம் நியமத் என்று, ஆனா நியமத் என்றதையும் தாண்டி இது ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு, இது ஆகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தெளிவாக சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவளுடைய கணவன் ஒரு யுத்தத்துல வஃபாத் ஆகுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க, அவளுக்கு நாலு குழந்தைகள் இருக்கிறாங்க, இவங்கள இரண்டாவதாக திருமணம் பேசி வாரது முழு உலகத்துல சிறந்த மனிதன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து சொல்றாங்க, உம்முஹானி உங்களை நான் நிக்காஹ் முடிச்சு கொள்ளணும், உங்களை நான் இரண்டாவதாக நிக்காஹ் முடிக்க விரும்புறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே, உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியை போல ஒரு மாப்பிள்ள வந்தா யார்தான் வாழும் என்று சொல்லுவாங்க. எடுத்த உடனே சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ்,
இன்றைய நாளை போல சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு துனியால இல்ல. என்னைய பெண் கேட்டு வந்திருக்கிறது, முழு உலகத்துல சிறந்த ஒரு மனிதன், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனாலும் உங்களுடைய வேண்டுகோளை, உங்களுடைய ப்ரொபோசலை என்னையால ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்றா, எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் உங்களை நிக்காஹ் முடிச்சிட்டேன்டா. கணவன் என்ற ரீதியில உங்களுக்கு சில கடமைகள் இருக்குது, பிள்ளைகள் என்ற ரீதியில அவங்களுக்கும் சில கடமைகள் இருக்குது. நான் கணவன் என்ற கடமை, அந்த கடமை உள்ளுக்கு வரக்கூடிய நேரம், பிள்ளைகளுடைய கடமையில நான் கொஞ்சம் போமாகிடுவனா, நான் கொஞ்சம் பலகீனமாகிடுவனா என்று சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. அதனால எனக்கு இந்த ப்ரொபோசலை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் பயந்தாங்க புள்ள வளர்க்கக்கூடிய விஷயத்துல. நாங்களும் துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4, 5, 6 பிள்ளைகள். நாங்க யோசிக்கிறது, சாப்பாடு கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிட்டு, நாங்க உடுக்கிறதுக்கு உடுப்பு கொடுத்தா கடமை முடிஞ்சிட்டு, நாங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா கடமை முடிஞ்சிட்டு என்பதாக யோசிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளும் பிள்ளைகளுடைய கடமை இதன் மூலமாக முடிய போறதில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கொஞ்சம் உள்ளத்தால பேசப்படக்கூடிய விஷயத்தை யோசிங்கோ. எத்தனை வாப்பமார் கஷ்டப்படுறாங்க, எத்தனை தாய்மார் வாப்பம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ வாப்பமார் நாட்டை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாட்டுல கஷ்டப்படுறாங்க. ஏன்? தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமா இயக்கணும், அவ்வளவு கண்ணியமா இயக்கணும், பெருசாகக்கூடிய நேரம் எந்த பிரச்சனையும் நீக்கக்கூடாது, எப்படியாவது புள்ளைய கரை சேர்க்கணும். இதுக்காக வேண்டி வாப்பமார் தாய்மார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா கவலையான ஒரு செய்தி என்ன தெரியுமா, கவலையான ஒரு செய்தி என்ன தெரியுமா, எத்தனையோ வருஷ காலம் வாப்ப வெளிநாட்டுல இருந்துட்டு வாராரு, வந்து மௌத்தாகினார் என்றா அவருடைய ஜனாகவை தொழுவிக்கிறதுக்கு இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு வளர்த்த மகனுக்கு தெரியாது. என்னையத்துக்குரிய சகோதரனை நண்பராலே, ஏன் இந்த நிலைமை பிள்ளைகளுக்கு? நாங்க யோசிக்கிறது என்ற ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்றேன், என் வார்த்தையை யாரும் தவறாக எடுக்க வானோம், ஆழமாக விளங்கிக் கொள்ளுமோ. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள், அது பெரிய வாலிபனாக இருக்கலாம், வாலிப பெண்ணாக இருக்கலாம், தெளிவாக கேட்டுக்கொள்ளுமோ. எங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய குஃபுர், எவ்வளவு பெரிய பாவத்துல இருந்தாலும், குஃபுர் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய பாவத்துக்கு போகாத வரையில, பாவத்துக்கு போகாத வரையில உம்மா வாப்பாவுடைய துஆவை கொண்டு, தஹஜ்ஜுதுடைய அழுகையை கொண்டு அந்த பிள்ளைகளை நிச்சயமாக நேர்வழிக்கு கொண்டு வர முடியும். நீட்டி ஒரு முறை சொல்றன், எங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாவத்துல வழிகேட்டுல இருந்தாலும், குஃபுர் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய 2 பாவங்கள்ல போகாத வரையில நிச்சயமாக தாய் தந்தையுடைய அழுகையை கொண்டு, துஆவை கொண்டு அந்த பிள்ளைய நிச்சயமாக நேர்வழிக்கு கொண்டு வர முடியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ இடங்கள்ல பேசப்படுவது, தாய் தந்தைண்டா யாரு, பெற்றோர் என்றா யாரு, அவங்களோட எப்படி கண்ணியமாக நடக்கணும், அவங்களோட எப்படி பேசணும், எப்படி கதைக்கணும், எப்படி ஒழுக்கமாக இயக்கணும், எத்தனையோ மிம்பர் மேடைகள்ல பேசப்படுவது, எத்தனையோ இடங்கள்ல சொல்லப்படுவது. ஆனா பேசப்படாத ஒரு விஷயம் தான், தாய் தந்தைக்கு பிள்ளைகளிட மேல என்ன கடமை இருக்குது, என்ன கடமை இருக்குது. நாங்க அதுதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம், நாங்க சாப்பாடு கொடுத்தா கடமை முடிஞ்சிட்டு, நாங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா கடமை முடிஞ்சிட்டு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வகையில இந்த காலத்துடைய வாலிபர்களோட, வாலிப பெண்களுடைய வாழ்க்கையுடைய சீரழிவுக்கு காரணம் பெற்றோர்களாகிய நாங்களும் ஒரு பங்கு வகிக்கிறோம். இத கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, யோசிங்கோ, எத்தனையோ கடமைகள் இருக்குது, அதுல 1-2 கடமைகளை மட்டும் சொல்றேன். முதலாவது கடமை தான், 7வது நாள் ஒரு புள்ள பிறந்துட்டு, 7வது நாள் அதனுடைய தலை அப்படியே வலிச்சு, அதனுடைய முடிய இறக்கி, அதனுடைய முடியுடைய அளவு வசதி இருக்கிறவங்க தங்கம் கொடுப்பாங்க, அல்லது வசதி இல்லாதவங்க வெள்ளி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு சதக்கம் ஒன்று கொடுக்கிறது சுன்னத். அதுக்கு பின்னால மிக முக்கியமான ஒரு சுன்னத் தான் ஹக்கீக்கா கொடுக்கிறது. அதுக்கு பின்னால மிக முக்கியமான ஒரு கடமை தான் அந்த பிள்ளைக்கு அழகான பெயர் வைக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் அழகான பெயரை நபி அவங்க வைக்க சொன்னாங்க? உங்களுடைய வாப்பமாருடைய பெயரை கொண்டும் தான் கியாமத்தில் உங்களே அழைக்கப்படும். அஸ்மாக்கும், நீங்க அழகான பெயர்களை அந்த பிள்ளைகளுக்கு வைங்க. மாஷா அல்லாஹ், சில மக்கள் ஈக்கிறாங்க, நபிமார்களுடைய பெயரை வச்சிருக்கிறாங்க, நபிமார்களுடைய மனைவிமாருடைய பெயரை வச்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுடைய பெயரை வச்சிருக்கிறாங்க, சஹாபி பெண்மணிகளுடைய பெயரை வச்சிருக்கிறாங்க, உலமாக்கள பெயரை வச்சிருக்கிறாங்க, சலபுஸ் சாலிஹீன்களுடைய பெயரை வச்சிருக்கிறாங்க. இதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெயருடைய பிரதிபலன் அந்த குழந்தைக்கு சேர்ந்து வெளியாகிறத நாங்க கண்ணால காணுவோம். ஏன்? நபிமார்களுடைய பெயர்கள், சாலிஹீன்களுடைய பெயர்கள், முத்தகீன்களுடைய பெயர்கள், முபல்லகீன்களுடைய பெயர்கள், இந்த மாதிரி பெயர்களை வைக்கிறோம். அதனால அதனுடைய வெளிப்பாடு அந்த குழந்தைக்கு சேர்ந்து வெளியாகும். ஆனா பல மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த பெயர் வைக்கிற விஷயத்துல சுபஹான் அல்லாஹ், துனியால இல்லாத பெயர்களை நாங்க செய்வோம். அதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. பாத்திமா என்று வைங்க என்றா கேட்டா சொல்றாங்க, அதுதான் குடும்பத்துள்ள கீக்க தேவலோ. முகமது என்று வைங்க, அஹமத் என்று வைங்க என்றா அதுதான் எத்தனை பேர் வாங்கி வந்து கொண்டு இருக்குது. அந்த பேரை நாங்க வைக்க கூடாது. நாங்க தேடுறது முடனாக, நாங்க தேடுறது ஸ்டைலாக. எண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்கள், எல்லாம் பாதுகாக்கணும். சில மக்கள் குர்ஆன் எல்லாம் சொல்லிக்கிறானே, அதனால பேர் வைக்கிறோம். ஒரு விஷயத்தை தெளிவா விளங்குவோம். குர்ஆன்ல அல்லாஹ் நல்லதையும் சொல்லிருக்கிறான், கெட்டதையும் சொல்லிருக்கிறான். ஒரு பெண்மணி வச்சிருக்கிறான் பேர் ஜானியா என்பதாக பேர் வச்சிருக்கிறாங்க. ஜானியா என்றா விபச்சாரம் செய்யக்கூடியவள். குர்ஆன்ல பாவிக்கிறான், சூரத்து நூர் பேசுதவங்களுக்கு ஜானியா விபச்சாரம் செய்யக்கூடியவள், சாரிக் சாரிகா களவெடுக்கக்கூடியவன், கல்லேன் இப்படியும் பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டா சொல்றாங்க, குர்ஆன்ல சொல்லுகிறது, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது தான், ஆனாலும் அர்த்தம் பார்க்காம ஒரு நாலு பெயர்களை வைக்க வானம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ பெயர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில மக்கள் வச்சிருக்கிறாங்க மஸ்னா என்பதாக பெயர் வச்சிருக்கிறாங்க. மஸ்னா அதனுடைய அர்த்தம் விபச்சாரம் செய்யக்கூடிய கிளப். அல்லாஹு அக்பர். இந்த பிள்ளைகிட்ட என்ன வெளியாகும், என்ன எதிர்பார்க்க முடியும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பராலே, சில பிள்ளைகளுக்கு பேர் தரூக் அல்லது சாரூக், ஆக பெரிய கல்லன் பேருடைய அர்த்தம். சில பேருக்கு வச்சிருக்காங்க ஜமீமா அல்லது ஜுமைமா, அதனுடைய அர்த்தம் ஒரு வகையான தாவரம். சிலவங்களுக்கு வச்சிருக்காங்க லுபுனா, அர்த்தம் என்ன, பால் தரக்கூடிய ஒரு ஜாதி மரம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே, பாசத்தின்பமாக பேர் வச்சிருக்கிறாங்க, ஆகப்பெரிய பாவத்தாளி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, விளங்கிக் கொள்ளுவோம். நாங்க யோசிக்கிறது அரபுல இருந்தா பெயர் சரி, குர்ஆன்ல இருந்தா பெயர் சரி, அர்த்தம் பார்க்காம பெயர் வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெயர் என்றது ஒரு துஆ. நாங்க முகமது என்ற ஒருத்தருக்கு பெயர் வச்சிருக்கிறோம், அல்லது அஹமது என்ற ஒருத்தருக்கு வச்சிருக்கிறோம், அஹமது என்று கூப்பிடுறோமே, மிகவும் புகழுக்குரியவன். இந்த துஆவை அல்லாஹ் எப்ப கபூல் செய்வான் என்றே தெரியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, எனவே பெயர் என்றது துஆ. அந்த பெயர்கள் அழகான பெயர்களை வைங்க. இந்த பெயருடைய பிரதிபலம் தான் அந்த குழந்தைக்கு சேர்ந்து முதலாவதாக வெளியாகும். சில மக்கள் அடத்துல இருக்கிறாங்க, எனக்கு என் வாப்ப வச்ச பெயர், என் அப்ப வச்ச பெயர், இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹீல வந்து சொன்னாலும் என் பெயரை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், இப்படி எல்லாம் பேசுறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம், முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் சொல்றாங்க, என்னுடைய அப்பாவை ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கக்கூடிய நேரம் கேட்டாங்க, உங்களோட பெயர் என்ன, உங்களோட பெயர் என்ன? எங்கட அப்பா சொன்னாரு, என்னுடைய பெயர் ஹசன், என்னுடைய பெயர் ஹசன். சொன்னாங்க, இல்ல இல்ல லாலா, பல் அந்த சஹல், நீங்க வந்து கவலையானவர் இல்ல, மிருது கடினமானவர் இல்ல, நீங்க மிருதுவானவர், நீங்க மென்மையானவர், நீங்க லேசானவர். இப்படி நபி அவங்க சொன்னாங்க. சொன்னாங்க, உங்க பேரை நீங்க மாத்திக்கோங்க. இவங்க சொன்னாங்க, யாரு வந்து சொன்னாலும் என்னுடைய பெயரை நான் மாத்திக்கொள்ள மாட்டேன். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய அப்பா செஞ்ச ஒரு தவறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க பெயரை மாத்திக்கொள்ள சொல்லி. ஆனாலும் அவங்க மாத்திக்கொள்ளல. அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? அவருடைய பெயருடைய அர்த்தம் ஹசன், கவலை, துக்கம். இதனால என்னுடைய குடும்பத்துல எப்பவுமே துக்க செய்திதான் வந்து கொண்டிருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது கடமை தான் அழகான பெயர்களை பிள்ளைக்கு வச்சிருக்கிறோமா என்று பாருங்க. சில நேரத்தில் இப்பதான் நாங்க அர்த்தம் தேடுவோம், இந்த பிள்ளைக்கு என்ன பெயருக்கு அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இப்பதான் தேடுறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், இது முதலாவது கடமை. இரண்டாவது தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு ஹலாலான உணவான்னு பாருங்க. சாப்பாடு இருக்கிறது சாப்பாடு, நாங்க என்னத்துக்காக வேண்டி கஷ்டப்படுறோம்? வெயில் மலையிலையும் இரவு பகல் பார்க்காம வெளிநாட்டுல உள்நாட்டுல ஏன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? பிள்ளைக்கு ஹலாலான உணவு பயித்து சேரணும் என்று சொல்லி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்லயும் அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு குலு மின் தய்யிபாத், நீங்க அழகான உணவுகள், அதாவது ஹலாலான உணவுகளை உண்ணுங்க, நல்ல உணவுகளை உண்ணுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப ஹராம் உடம்புல கலக்குமோ அந்த உடம்பு நரகத்துக்கு தகுதியான உடம்பு. என்னாங்க நபியோ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு சரிமாக பெரிய ஒரு ஆலிம், சுபஹானல்லாஹ், 7 வயசுல ஹாஃபிஸ் ஆகினாங்க, முழு குர்ஆனையும் பாடமாக்கிறாங்க. 10 வயசுல ஆரம்ப காலத்துல முஹத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குது, அதை மனனம் செஞ்சாங்க 10 வயசுல. 14 வயசுல முப்பியாக மாறினாங்க. 14 வயசுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாயிரத்துல போய் கேட்கப்பட்டுச்சு, உங்களுடைய மகன் 14 வயதுல இவ்வளவு பெரிய ஆளாக மாறினது, இவ்வளவு பெரிய மார்க்க அறிஞனாக மாறினதுக்கு என்ன காரணம்? தாய் ஒன்றும் சொல்லல, சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னுடைய மகனுக்கு நான் பால் கொடுக்கக்கூடிய நேரம் நான் புபு எடுக்காம என்னுடைய மகனுக்கு பால் கொடுத்ததே இல்லை என்பதாக. எங்க அடிப்படை இருக்குதுன்னு பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்கள், முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? ஹலாலான உணவு, சரியான உணவு கொடுக்கப்படுவோம். நாங்க யோசிக்கிறது நாம உழைச்சிதானே கொடுக்கிறோம், நான் உழைச்சி கொடுக்கறத பேச வரல. கண்ணியத்துக்குரியவளே, நான் சொல்ல வாரது என்னா, இப்ப நாங்க கண்ணால காணையிலும் எத்தனையோ உணவுகள் கண் முன்னுக்கு வந்துட்டு, அந்த பன்னெண்டு வந்துட்டு, இந்த பன்னெண்டு வந்துட்டு, சிற்றுண்டிகள் அதாவது இனிப்பு பண்டங்கள், எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு, நாங்க புள்ள கேட்குது என்பதற்காக வேண்டி வாங்கி கொடுக்கிறோம். ஆனா பெற்றோர் பாக்குறீங்கல்ல, இது ஹராமா, இது ஹலாலா, இதுல என்ன சேர்க்கப்பட்டிருக்குது, இதுல என்ன உள்ளடங்கி இருக்குது, இதுல அல்கோஹால் என்ன சரி கலந்து இருக்குதா, உண்டையும் பக்குவம் தேவையில்ல. அவங்களுக்கு பக்குவமா ஈக்கணும் என்று எந்த கடமையும் இல்ல, எந்த கடமைப்பாடும் இல்ல. நாங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும், நாங்க எங்க பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுல இப்படி ஒரு பன் கொடுக்கிறோம், இதுல என்ன சேர்க்கப்பட்டு இருக்குது, இது ஏன் மிருதுவாக இருக்குது, இதுல என்ன என்ன யூஸ் பண்றாங்க, எல்லாம் பார்த்துக்கொள்றோம். ஆனா இந்த காலத்துல எல்லா விஷயத்துக்கும் ஹலால் அடிக்கிறாங்க, முட்டைக்கும் ஹலால் சர்டிபிகேட், ஒரு மரக்கறிக்கும் ஹலால் சர்டிபிகேட், எல்லாரும் அடிச்சு கொள்றாங்க. நாங்க அதையும் நம்பி எடுக்கிறோம். தீர ஆராயாம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பிள்ளைகளுக்கு சந்தேகத்துக்குரிய உணவு கொடுக்க வைத்திட வானம். இதை கொண்டும் பிள்ளையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னாங்க, சந்தேகமான ஒரு விஷயம் நீங்க தேடி பாத்தீங்க, ஆனாலும் உள்ளத்துல இன்னும் சதீஸ் இல்ல, இது ஹலாலா ஹராமா கொஞ்சம் ஒரு சந்தேகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தெளிவா சொன்னாங்க, உங்களுக்கு சந்தேகமான ஒரு விஷயம் இருக்குதா அதை நீங்க விட்டு போட்டு நீங்க எடுக்க வேணும். உங்களுக்கு சந்தேகம் இல்ல, 100%க்கு 100% உறுதியா, நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, இரண்டாவது விஷயம் தான் ஹலாலான சாப்பாடுகள் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படும். மூணாவது மிக முக்கியமான கடமை தான், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படக்கூடிய கல்வியை பத்தி யோசிப்போம். இஸ்லாத்துடைய மார்க்கம் இருக்குது, கடைசியாக சொல்லி முடிச்சு போதும், இஸ்லாத்துடைய மார்க்கம் இருக்குது கண்ணியத்துக்குரியவங்களே, கல்விக்கு எந்த தடையும் விதிக்கல, எந்த தடையும் இல்ல, வேண்டிய மாதிரி படிக்கலாம், உங்களுக்கு வேண்டிய மாதிரி இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் 2 மஜ்லிஸ்கள் நடந்திருக்குது. நபி அவங்க ஆண்களுக்கு வேறையாகவும் சில பாடங்கள் எடுத்திருக்கிறாங்க, பெண்களுக்கு வேறையாகவும் படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இல்முடைய மஜ்லிஸ்கள் நடந்துதான் இருக்குது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க தஃப்ஸீர்ல தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க, கவியுடைய கலையிலும் தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாங்க. அதனால கல்விக்கு எந்த தடையையும் இஸ்லாம் விதிக்கல்ல. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க படிக்க அனுப்பக்கூடிய எங்களுடைய மகன், எங்களுடைய மகளுடைய ஈமான் அந்த இடத்துல பாதுகாக்கப்படுவதா, அந்த பாதுகாக்கப்படக்கூடிய கல்வியை கொடுக்கிறது கட்டாயம். வெறுமனே நாங்க யோசிக்கிறது துனியாவுடைய வாழ்க்கையில மஷா அல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், வேலை செய்யணும், ஆனா ஆகிரத்துல பேச்சு பார்த்தா வெறும் கையோட நாங்க போறோம். இந்த காலத்துல, இந்த காலத்துல யாரும் தவறாக எடுக்க வானம், உலமாக்கள் ஹக்க பேச வேண்டிய காலம். நாங்க படிப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது, அது ஆகிரத்துடைய எலும்புக்கு கொடுக்கப்படுவதில்ல. பகிரங்கமாக தெளிவான விஷயம் அனுபவபூர்வமாக சொல்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, உதாரணத்துக்கு ஒரு ஹிஃபுல் மதரசாவை எடுத்துக்கொள்ளுங்க, அதுல ஓதி கொடுக்கக்கூடிய நேரம் 2.5 hours எல்லாம் தான் அங்க கொடுக்கப்படும். 2.5 hours, 8 hours பொடியன் படிச்சுட்டு வாராரு ஸ்கூல்ல, படிச்சுட்டு வந்துட்டு அந்த 2.5 hours, 1 hour அல்லது 1.5 hours முன்னால வீட்டுக்கு போகணும் என்ற ரே எங்களுக்கு கிளாஸ் வச்சிருக்க 2 hours. கிட்டத்தட்ட ஒரு நாளையில மட்டும் 10 hours, 12 hours மேல துனியாவுடைய கல்வி கொடுக்கப்படுவது. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றாரும் விளங்கிக் கொள்ளுங்க, வீட்டுல போய்த்தும் சொல்லிக் கொடுங்க, யாரும் கேரண்டி பண்ண வானம் உங்களோட மகனை பைலட் ஆக்கினாலும் கேரண்டி பண்ண வானம் உங்களோட ஜனாக தொழுவிக்கப்படும். ஒரு நாளும் கேரண்டி பண்ண வானம். ஏன், நீங்க ஜனாகவா இயக்கக்கூடிய நேரம் அவர் வேற எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கலாம், வெளிநாட்டு விஷயமா வேலையில் இருக்கலாம். எத்தனை பேருடைய ஜனாக ஒன்றும் இல்லாம தூக்கப்படுவது, மகன் வரம் காட்டில் வைக்கப்படுவது, சில நேரங்கள்ல மகனும் இல்ல போன்ல பாக்குறாரு வாப்பாவுடைய ஜனாதா, கண்ணால காண்றோமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த நிலைமை என்றா வெறுமனே துனியாவை மட்டும் கொடுக்கிறோம், ஆகிரத்தை தூரமாக்குறோமே, இதனாலதான் இந்த நிலைமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எத்தனை வாப்பமார், எத்தனை உம்மமார், மகனோட பிரச்சனை, சொந்த மகளோட பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுல போயிட்டு தாய்மார் கிட்ட முக்கியமாக சொல்லி கொடுவோம். ஏன், பெண்கள் கிட்ட ஈக்கக்கூடிய தீன் தான் ஒரு புள்ள கிட்ட வரும். சைக்காலஜிஸ்ட் தெளிவாகவே சொல்றாங்க, வாப்பா அல்லாமாவாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தர்ஜால் இருந்தாலும், மார்க் அறிஞராக இருந்தாலும், வாப்பா கிட்ட இருக்கக்கூடிய தீன் ஒரு நாளும் பிள்ளை கிட்ட வராது. வரப்போறது தாய் கிட்ட இருக்கக்கூடிய தீன் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பராலே, எங்களுக்கு இஸ்லாமிய வரலாறு முன்மாதிரி, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யார், எவ்வளவு பேணுதலான நபி, அவங்களுடைய மனைவி குஃபர்ல இருந்தாங்க, சிறுக்ல இருந்தாங்க, அவங்களுடைய மகனும் காபிராக தான் மௌத்தாகிறாங்க. பாக்குறோமா இல்லையா, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜர், சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு பக்குவமான பெண். அந்த பெண்ணுடைய பரக்கத்தால அந்த பரம்பரையில கிட்டத்தட்ட 13 நபிமார அல்லாஹ் உருவாக்கி காட்டினார். ஏன், குடும்பத்துல பெண் சரியாயிருந்தா, பெண்ணுடைய தீன் சரியாயிருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கொஞ்சம் உள்ளத்து கெடுங்க, கொஞ்சம் உள்ளத்து கெடுங்க. நாங்களும் வெறுமனே துனியாவை கொடுக்கிறோம், கேட்டா சொல்றோம் எங்க மகன் ஓலெவல் படிக்கிறாரு, இந்த வருஷம் மாசால ஓலெவல் உட்கார்ந்துட்டாரு, ஏ லெவல் படிக்கிறாரு, டிப்ளமா படிக்கிறாரு, எச்என்டி ஹை நேஷனல் டிப்ளமா படிக்கிறாரு, டிகிரியுடைய லெவலுக்கு வைத்துட்டாரு. ஆனாலும் மகன் கூப்பிட்டு, நீங்க ஜனாதாவுடைய கடமை தெரியுமா, 3வது தக்பீர்ல என்ன துஆ ஓதுறேன்னு கேட்டா இன்னமும் மகனுக்கு துஆ தெரியா. இந்த வாப்பா கவலைப்படணுமா அல்லது பெருமைப்படணுமா? எத்தனை பேருடைய ஜனாத சுபஹான ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு ஹதீசுடைய கருத்து நான் வாசித்ததாக எனக்கு ஞாபகம், ஒரு பிள்ளை, ஒரு மகன் தன்னுடைய வாப்பட உம்மட ஜனாத கொண்டு வைக்கப்பட்டிருக்குது. முதலாவது தக்பீரை கெற்றார், அல்லாஹு அக்பர். இந்த தக்பீரை கெற்றின உடனே அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்க ஆரம்பிக்கும். எது வரைக்கும் நடுங்கும் என்றா, தாய் தந்தையுடைய பாவம் மன்னிக்கப்படுற வரைக்கும் நடுங்கும். அது மட்டுமல்ல, சஹீஹான ஹதீஸ் தர்ஹீப் தர்ஹீப்ல வருவது என்பதாக நினைக்கிறேன். சஹீஹான ஹதீஸ், ஒரு தந்தைக்கு அல்லது தாய்க்கு ஒரு மகன் கேட்கக்கூடிய துஆ இருக்குது, அல்லாஹ்வுக்கு முன்னால 70,000 திரைகள் இருந்தாலும் டைரக்டா அல்லாஹ்விடத்துல கபூலா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தால யோசிங்கோ, எங்கட மகன் ஏண்ட ஜனாதவ தொழுவிக்க தகுதி உள்ளவனா? நாங்க துனியாவை கொடுத்திருக்கிறோம் தான், அது ரெண்டாவது. ஏண்ட மகன் ஏண்ட ஜனாதவ தெளிவிக்க தகுதி உள்ள ஒத்தனா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எத்தனை வாப்பமார், எத்தனை தாய்மாருடைய கபர்ல நெருப்பு மலை பெய்யுது.
கவலையான ஒரு செய்தி தான். ரேடியோ சிலோன்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் எனக்கு சொன்ன ஒரு கவலையான ஒரு செய்தி தான். ஒருத்தர் கோலெடுத்தாராம். அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், ஒரு முஸ்லிம் காஃபிர் அல்ல, ஒரு முஸ்லிம் வாலிபர் கோல் எடுத்து இருக்கிறார். எடுத்து சொல்றாரு, எனக்கு சோக பாட்டு உண்டு தேவை. சோக பாடல் கேக்குறாங்க. ஏன் சோக பாட்டு கேக்குறீங்க? இல்ல, ஏந்த வாப்ப மௌத்தா பேசு, இந்தியோத 4 மாசம் 10 நாள் உம்மை இதாலே இருந்து வெளியே வாரா, அந்த உம்மைக்கு டெடிகேட் பண்றதுக்கு சோக பாட்டு தேவை. இந்த வாப்பட கபூர்ல இடுமூச்சு நெருக்குமா, நெருப்பு மலை பெய்யுமா, அல்லது கபூர் விசாலமாகுமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால எப்படி வாழ்ந்தாலும் அது இரண்டாவது விஷயம், மௌத்துடைய நேரம் கண்ணியமாக மௌத்தாக இல்லையா, அந்த கபர் ஒரு நாளும் யாரென்றாலும் விட்டு வைக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பிள்ளைகள் என்று செல்றது இருக்கிறது லேசான விஷயம் அல்ல, இது ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு. இதை கொண்டு கியாமத்துடைய நாள் அல்லாஹ் விசாரிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அல்லாஹும் தந்திருக்கிறான் தான், பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறான். நாங்களும் ஏதோ மனம் போன போக்குல வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை என்ன ஓதுதென்னும் தெரியா, என்ன படிக்குதென்னும் தெரியா, இப்ப எந்த நிலைமையில இருக்குதென்னும் தெரியா, பிள்ளைக்கு வஜ்ஜகத்து தெரியுமா, தொழுவுறத்துக்கு தெரியுமா, ஒன்றும் தெரியாத நிலைமையில பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறல்ல? வாப்பாவுக்கும் இந்த விஷயங்கள் தெரியா. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, நாங்க எதிர்பார்க்கிறது என்னென்னா, எங்களுடைய பிள்ளை நல்ல தீன்தாரியாக வரணும், நல்ல சாலிகான பிள்ளையாக வரணும். எங்களுடைய வாழ்க்கை தான் இப்படி பேசிச்சு, நீ சரி நல்ல வாழ்ந்ததா யோசிக்கிறோம். ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக்கோங்க. நம்மளுக்கு விளங்குறத போல செல்லணும் என்றா, நாங்க ஒரு கடைக்கு போற ஒரு தாளை எடுத்துக்கொண்டு போட்டோ காப்பி அடிக்கிறதுக்காக வேண்டி அந்த கடையில போயிட்டு சொல்றோம், எனக்கு இதுல ஒரு போட்டோ காப்பி வேணும், ஆனா போட்டோ காப்பியில இந்த மாற்றங்கள் வரணும், ஆனா ஒரிஜினல் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. இது சாத்தியமான ஒரு விஷயமா? ஒரிஜினல்ல மாற்றம் செஞ்சாதான் போட்டோ காப்பியில மாற்றம். ஒரிஜினல் பெற்றோர்கள் கிட்ட எந்த மாற்றமும் இல்லை என்றா, பிள்ளைகள் கிட்ட என்ன மாற்றம் வரும்? இவ்வளவு வயசாகிட்டு பெற்றோர்கள் தொழுறதுக்கு போறதுக்கு இன்னும் தயார் இல்லை. அதுதான் சைக்காலஜிஸ்ட் தெளிவாகவே சொல்றாங்க, ஒரு பிள்ளைக்கு உலகத்தில் ஆகப்பெரிய நசீகத் என்ன தெரியுமா, உபதேசம் என்ன தெரியுமா, ஒரு பிள்ளைய பார்த்து அதானுடைய நேரம் தொழுவுங்கன்றே உறது. இது ஆகப்பெரிய நசீகத். இந்த பிள்ளைக்கு 180 வீரம் எது வரைக்கும் இறங்காதுண்டா, அந்த பிள்ளை அதான் சொல்லக்கூடிய நேரம் வாப்பா உது எடுக்கிறத காணல்ல, வாப்பா தொழுறத்துக்கு ரெடி ஆகுறத காணல்ல. இத காணாத வரையில அந்த பிள்ளைக்கிட்ட எந்த மாற்றமும் வராது. வாப்பாவுடைய பயத்துலதான் 20% பள்ளிக்கு போகுமே தவிர, ஒரு நாளும் இது தேவை என்றதுக்காக வேண்டி போவாது. இஸ்லாமிக் சைக்காலஜிஸ்டுடைய தெளிவான கருத்து. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். போகக்கூடிய நேரம் நிம்மதியாக இருக்கணும், அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக அமையணும். இந்த பிள்ளை செல்வங்களை வச்சு அல்லாஹ்வும் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக அவளுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்கள் இருக்குது, இது ஃபித்னா என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிறான். எனவே கபர்ல இடுமூச்சனையாக இருக்கணும். நல்லபடியாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், எங்களுடைய கபர் நல்லபடியாக அமையணுமா, எங்களுடைய சொந்த பந்தங்களுடைய கையால ஜனாதாக்கள் தொழிக்கப்படணுமா, எங்களுடைய ரத்த உறவுகளுடைய கையால ஜனாதாக்கள் தொழிக்கப்படணுமா. உலமாக்கள் தஃசீர்ல விசாலமாக அழுதிருக்கிறாங்க ஒரு துவா, சூரத்துல் அஹ்காஃப் நினைக்கிறேன், அதுல வருது, قال ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه واصلح لي في ذريتي. இந்த துஆவை அதிக அதிகமா யாரெல்லாம் ஓதிக்கொண்டு வருவாங்களோ அவளுடைய சொந்த பந்தங்களுடைய கையால, ரத்த உறவுகளுடைய கையால ஜனாதாக்கள் தொழிக்கப்படும். உலமாக்கள் விசாலமாக அழிந்திருக்கிறாங்க. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து முட்டும் அமர்ச்சியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக, அறிந்து மறியாமல் விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக. நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லாஹ், நீயும் கொடுக்க ரொம்ப தகுதியான யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எத்தனையோ தாய் தந்தைகள் கபராளிகளை இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களை கபர்களை விசாலமாக்கி விடுவாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சொலி ஆக்கிடுவாயாக, நரகத்துடைய படுகொலி ஆக்காதிருப்பாயாக, இறுதி முடிவு நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு